அன்பனும் கூடத்தில் ஒக்கமிடும் தண்டீர் உறுதியாக தண்டீர் அன்பனும் தொடர்பூட்டியிலே படுத்தி தலைகள் பாச கள்ளவனை பசுமொழி பகவான்களும் வெள்ளமரம் சுத்தி வெள்ளத்தில் அணிந்து வருவனை கேட்டிருப்பார். ஊழியர் ஒன் வெப்பொழித்த ஊழியர் ஒன் கடல் ஊற்றி ஆழ்வுக்கு கல்வதற்கு அடைந்தவிரான் அடிபற்றி வாழ்வு நாவு என்ற பதம் பூற்றி ஊழியர் திருவாரூர திருத்தாள் தொல்லை இருக்கிற விசுவும் தலை நீக்க அல்லதற்கு ஆனந்தம் ஆகியது எல்லை முழுவாக நெறியளிக்கும் பாதவூர் எங்கும் திருவாசகம் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அவர்களுடைய பன்னார்த்தவர்களுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகாஸ்ரீ முருகத்தூசாமுடைய திருமணத்திலே வருடந்தோறும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற இந்த 54வது ஆண்டிலே எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் இன்றைய தினம் நாம் 16வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. திருவாசகம் என்ற நிலை அனுபவம் திருவாசகத்தை முற்றும் ஓதி ஓதி உணர்ந்தால்தான் கிடைக்கும். திருவாசகம் நாம் தொடங்குகின்ற நிலை ஒவ்வொரு பதிகமாக தொடங்கி ஒவ்வொரு சொல்லாக உள்ளே போவதுதான் திருவாசகம். முழுமையான பதிகம் என்ற நிலையிலே தொடங்கும். சிவபுராணம் எல்லோருக்கும் மனப்பாடமாக அறிந்த ஒரு பகுதி. அந்த சிவபுராணத்தை ஓதுகின்ற நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா கட 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 ஓதிரும். நமச்சிவாய வாழ்வு நாதத்தால் வாழ்வு இவ்வளவு வேகமா வண்டி ஓடும். அது தொடங்கினதுல இருந்து முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 நிமிடத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன் சிவபுராணத்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு நாள் ஓதுகின்ற அந்த சிவபுராணம் அடுத்த நாள் ஓதுகின்ற பொழுது இன்றைக்கு 5 நிமிடம் ஆச்சுன்னா அடுத்த நாள் 10 நிமிடம் ஆகணும். அப்பொழுதுதான் உண்மையிலேயே அந்த நிலையானது நமக்கு உள்ளே அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம் என்று பொருள். நூலை படிப்பது வேறு அனுபவிப்பது வேறு. நூல் படிக்கிறதுக்கு நிறைய நூல் இருக்கு, சொல்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையா? எத்தனையோ நூல்கள் உண்டு இந்த உலகத்திலே, ஆனால் திருவாசகத்திற்கு ஈடு இணை எந்த நூலும் இல்லை. திருவாசகம் என்ற இந்த நூல் அனுபவ நிலையிலே அற்புதமான ஒரு நூல். இதற்கு ஈடு இணை எங்கேயுமே கிடையாது. அனுபவம் என்கின்ற நிலையிலே 2 அனுபவங்கள் உண்டு. அருளியல் அனுபவத்திலே மிகப்பெரிய நிலையிலே அருளியல் அனுபவம் என்கின்ற நிலையிலே அடியார்கள் பெற்ற அனுபவ நிலையிலே 2 அனுபவங்கள் மிக முக்கியமாக பேசப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஒன்று கலந்த நிலை அனுபவம். இறைவன் உயிர்களோடு, அதாவது இந்த ஆன்மாவோடு கலந்திருக்கும் நிலை என்பதாக அமைந்த ஒரு அனுபவம். அப்படி கலந்து இருந்து அந்த அடியார்களோடு நிற்கின்ற நிலையிலே கொடுக்கின்ற அனுபவத்தை இந்த உலகத்திலே பல பேர் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் மணிவாசக பெருமானுக்கு கொடுத்த அனுபவம் கலந்த நிலை அனுபவம் அல்ல. மணிவாசக பெருமானுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு அனுபவம் கடந்த நிலை அனுபவம். அதனாலதான் திருவாசகம் கடந்த நிலை அனுபவத்தை சொல்லும் ஒரு நூல் திருவாசகம். எந்த கட்டுக்கோப்பிற்கும் உள்ளே வராத ஒரு நூல் திருவாசகம். திருவாசகத்தை ஒரு டெபினிஷன், ஒரு வரையறை போட்டு அமுத்தி விடலாமான்னு சொன்னா இல்லை. இதை முற்றும் உணர்ந்த ஞானிகள் பலர், சேக்கிழார் பெருமான் முதற்கொண்டு வள்ளல் பெருமான் பாம்பன் சுவாமிகள் வரை இந்த அனுபவத்தை மிக அற்புதமாக இந்த கடந்த நிலை அனுபவத்தை சொல்லியிருக்க. இந்த கடந்த நிலை அனுபவத்தை பெற்ற மணிவாசக பெருமான் அருளி செய்த அந்த திருவாசகமும் கடந்த நிலை அனுபவம் நூலாக விளங்குகிறது. இந்த திருவாசகம் கடந்த நிலை அனுபவம், அனுபவத்தை அப்படியே வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையிலே அமைந்திருப்பது இந்த திருவாசகம். திருவாசகம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு செல்வம். நமக்கு இதை தவிர வேறு செல்வம் நமக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட நூல் திருவாசகம். இந்த திருவாசகத்தை நாம் நாள்தோறும் போற்றுதல் வேண்டும். திருவாசகத்தை யார் ஒருவர் போற்றுகின்றாரோ அவருடைய வாழ்வு செம்மையாகும். திருவாசகம் என்ற இந்த திருவாசகத்தை நாம் போற்றி நாம் வாழ்வதற்காக போற்றுதல். அப்படி இந்த திருவாசகத்திலே 16வது திருப்பாடல் இன்றைய தினம் திருவம்பாவையிலே மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கின்ற இந்த திருப்பாடல் இந்த கடந்த நிலை அனுபவத்தை காட்டும். அனுபவம் என்கின்ற நிலையிலே மணிவாசக பெருமான் இறைவனை மிக மிக அற்புதமான நிலையிலே அனுபவித்தவர். யாருமே அந்த மாதிரி அவருக்கு முன்னும் அனுபவித்தது கிடையாது, பின்னும் இல்லை. மணிவாசக பெருமானுக்கு முன்னும் இல்லை, பின்னும் இல்லை. ஏன் என்பதாக சொன்னால் மணிவாசக பெருமானுடைய இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம். திருவாசகம் மீண்டும் 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 இந்த திருவாசகத்தை நாம் ஓதுகின்ற பொழுதுதான் அதை ஓரளவுக்கு மணிவாசக பெருமானே நமக்கு உணர்த்துவார். இந்த அனுபவம் எங்கும் இல்லாததோர் இன்பம் என்பதாக சொல்லுவார். அதை ரொம்ப பெருமையாக கோஷமிட்டு சொல்லுவார். எங்கும் இல்லாததோர் இன்பம் என்பது மிகப்பெரிய ஒரு நிலை. இது எங்கேயுமே இல்லை, அதுதான் அவர் சொல்லுகின்ற சத்தியமான வாக்கு. வேற எங்கேயாவது போய் தேடிட்டு போகலாம் என்பதாக சொன்னால் போகின்ற வழி இல்லை. எல்லாம் போய் ஒரு இடத்துல டெட் எண்ட் ஆயிடும். வழி என்பது ஒரு இடத்திலே முடிந்து விடும். ஆனால் கடந்த நிலை அனுபவமாக மணிவாசக பெருமான் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக வந்தது திருவாசகம். எங்கும் கிடைக்காத இன்பமாக விளங்குவது இந்த இன்பம். இந்த இன்பத்தை அருள் செய்த நூல் திருவாசகம். அப்படிப்பட்ட அந்த நிலை கடந்த நிலை அனுபவத்தை இந்த 16வது திருப்பாடல் மிக அற்புதமாக சொல்வார். 16வது திருப்பாடலை அவர் அருள் செய்திருக்கின்ற அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது மணிவாசக பெருமான் எப்படி இறைவனை அனுபவித்தார் என்பதை நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்டும் ஒரு இடம். இப்பொழுது அம்மையினுடைய சிறப்பை பற்றி சொல்ல வருகின்ற நிலையிலே இந்த பொய்கையானது அம்மையப்பராக காட்சி அளித்ததுன்னு சொல்றார். இதற்கு முன்னே பைங்குவளை கார்மலரால் அங்கம் குறுகின பொய்கை என்று சொல்லக்கூடிய இந்த தடம் பொய்கையானது அம்மையப்பனாக காட்சி அளித்தது. அதிலே நாம் திளைத்து விளையாடுகின்ற பொழுது சோதி திறம்பாடி ஆதி திறம்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி அந்த பொய்கையிலே ஆடுகின்ற காட்சியையும் காட்டி சீரொருகால் வாயோவால் சித்தம் கழிபூர அற்புதமான ஒரு நிலை இந்த திருப்பாடல். ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு அந்த கடந்த நிலை அனுபவத்தை சொல்லிக்கொண்டே போவார். இதுதான் மணிவாசக பெருமானுடைய தனி நிலை. ஏதாவது அந்த ஒரு பாடல் என்பதாக எடுத்துக்கொண்டால் அந்த பாடலிலே சுட்சமாக அமைத்திருப்பார் மணிவாசக பெருமான். அந்த அனுபவம் எங்க வச்சிருக்கிறார் தெரியாது. அது ஒரு கீ. ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு கீ இருக்கும். சாவியை எடுத்து திறக்கிறது நம்மளுடைய வச்சிருக்கிற பசில் அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த கீய வந்து நம்ம எடுக்கணும். கீ தான் மணிவாசக பெருமான் ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு பாடல்லையும் வைத்திருக்கக்கூடிய நிலை. சீரொருகால் வாயோவால் சித்தம் கடிகூர நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்பன. அந்த இறைவனுடைய பெருமையை சொல்ல 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 என்ன கண்களிலே இருந்து நீர் அருவியாக போமா. அப்படி நீர் அருவியாக ஓடுகின்ற நிலையிலே இந்த இறைவனுடைய பெருமையை சொல்ல சொல்ல அந்த பெண்களினுடைய அந்த அடியார்களுடைய தன்மையை காட்டும். அப்படி சொல்லுகின்ற நிலையிலே பேர் அறையற்கு பித்து இறைவனை பேர் அறையன் என்பதாக சொன்ன இந்த இடம்தான் 15வது திருப்பாடலினுடைய ஒரு கீவேர்டு. பேர் அறையன் ஒரு சொல் இந்த பாடல் அப்படின்னா 15வது திருப்பாடலுக்கு ஒரு சொல்லானது பேரறையன். அவன் அம்மாவுக்கு பாதியை கொடுத்தாரு அதனால அவர் அறையன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஹி இஸ் ஆஃப்மன் புல்லால் இல்ல ஒரு பாதி ஒருவர் தான் ஒரு பாதியை தான் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி எங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்த பொழுது மணிவாசக பெருமான் சொன்னார் இல்லை இல்லை எங்க அப்பன் ஒரு பாதியை கொடுத்தாலும் அவன்கிட்ட இருக்கிறது பெட்டர் ஹாஃப் பேர் அறையன் என்பதாக சொன்னார் நம்முடைய மணிவாசக பெருமான். அறையிலேயே பேர் அறையன் பெரிய அறையன் ஆஃப்லேயே பெரிய ஹாஃப் பெட்டர் ஹாஃப். இறைவனுடைய அந்த அறை என்கின்ற நிலையானது அரசன் என்கின்ற நிலையிலே மணிவாசக பெருமான் அவரை பேர் அரசன் என்பதா என்ன அவங்க அரசெல்லாம் அரசு என்பதாக சொல்லுகின்ற அரசர்கள் எல்லாம் இன்னைக்கு வரா நாளைக்கு போறா எத்தனை காலம் ஆண்டா ஒருத்தர சோழன்றா சேரன்றா பாண்டியன்றா எல்லாம் வருகின்ற நிலை போற நிலைத்தானே இருக்கு. எங்கள் அரசு எப்படிப்பட்ட அரசு அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையாக இருக்கக்கூடிய அரசு எங்கள் அரசு. அவர் எப்படிப்பட்ட அரையன் பேரறையன் எல்லா அரசுக்கும் தலைமையான அரசாக விளங்குவது இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் முழு முதல் என்பதை காட்டும் ஒரு இடம் பேரறையன் என்பதாக சொல்லுவார். அவனுடைய வல்லமை முழுமையும் அங்கே வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற அந்த ஒரு என் குணத்திலே ஒரு குணத்தை விரித்து காட்டுவது பேரறையன் என்ற ஒரு சொல். பேரறையன் சொன்னா அவர் வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற ஒன்று அவருக்கு எல்லை இல்லாத ஆற்றல் அதுக்கு வரம்பில்லாத ஆற்றல். நம்முடைய ஆற்றல்னா எல்லையுடைய ஆற்றல். வரம்பில் ஆற்றல் உடைமை என்பது பேரறையன். வரம்பில் இன்பம் உடையது என்பது அருள் நிதி தர வரும் ஆனந்தம். இறைவனை ரொம்ப அற்புதமான இயற்கையோடு அமைத்து செல்வார் மணிவாசக பெருமான். மலை கடல் மேகம் மழை வெள்ளம் இப்படி அவர் உருவப்படுத்துகின்ற இறைவனை உருவப்படுத்துகின்ற அந்த இயற்கை எல்லாம் எப்படின்னா மலை அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே எம்ப மலைன்னு சொல்றியே குன்று உண்டா அப்படின்னா எஸ் ஆடகச்சீர் மணி குன்றே. மலையை சொன்னவர் குன்றையும் சொல்றார். குன்றிருக்கும் இடங்கள் எல்லாம் சிவம் இருக்கும் இடம் குன்று என்பதாக சொல்லுகின்ற குன்றை சொல்லுவார். கடல் அலைகடலே பள்ளி எழுந்து அப்புறம் எங்க சொல்றார் கடல் இறைவனையே கடலாக விழித்தது எங்க சொல்றேன், பரமானந்த பழங்கடல் என்னங்க இன்னைக்கு டாபிக்கே அதான். கடல் என்ற நிலையில இச்சை மால் அமுத பெருங்கடல் என்று விழித்த ஒரே அருளாளர் மணிவாசக பெருமான் மட்டும்தான் இறைவனை இப்படி கடலுக்கு இத்தனை அடைமொழி கொடுத்து சொன்னவர். வேற யாரும் இப்படி ஒரு கடல் உண்டா? சிந்தனை நிந்தன காக்கி நாகினேன் தன் கங்கினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற நின்ற இச்சை மால் அமுத பெருங்கடல். இப்படிப்பட்ட கடலா அமுத பெருங்கடல், இச்சை மால் அமுத பெருங்கடல் இப்படி கடல் என்பதாக சொன்னார். மலை என்பதாக சொல்லுவார், இறைவனை மேகமாக சொல்லுவார். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் மேகம், எங்கள் அம்மை என்று சொல்லக்கூடியது மழை. அவர் மேகமா இருந்தா எங்க அம்மா மழையாக இருப்பார். இறைவனுடைய அருள் என்பது மழையாக நிற்கும், அனுபவம் என்பது மேகமாக நிற்கும். அனுபவம் என்கின்ற நிலையிலே அந்த அனுபவம் மேகம் என்பதை இறைவனை மேகமாக சொல்லுகின்ற இடம் திருவண்ணாமலை. மணிவாசக பெருமான் தான் இதுக்கும் யூனிக் பர்சன், ஒன்லி ஒன் மேன். இந்த மாதிரியான ஒரு அண்டத்து அரும்பரல் மேகம் என்பதை பற்றி இப்படி ஒரு முற்று உருவகம் என்று சொல்லக்கூடிய அணியிலே பயன்படுத்தக்கூடிய வல்லமை உடையவர் மணிவாசக பெருமான் மட்டுமே. யாரும் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னதே இல்லை. இறைவனை சொல்லுகின்ற பொழுது சொல்றார், அண்டத்து அரும்பெரல் மேகன் வாழ்க, அண்டத்து அரும்பெரல் மேகன் வாழ்கன்னு சொல்றார். மேகம் என்பது எங்க திருவம்பாவையில மழை வருவதற்கு காரணமாக இருக்கின்ற மேகம் திருஅண்ட பகுதியில இருக்கு. மேகம் இல்லாம மழை வருமா? மேகம் இல்லாம மழை வருமா சார்? கடவுள் வாழ்த்து இல்லாம வான் சிறப்பு வராது. கடவுள் வாழ்த்து முதல்ல வச்சதுக்கு அப்புறம் தான் வான் சிறப்பை இரண்டாவதாக வைத்ததை போல மேகமாக விளங்குகின்ற எங்கள் சிவத்தை முதலாக சொல்லி மழையாக கருணையை பொழிகின்ற அம்மையை நீங்க சொல்ற அற்புதமான ஒரு நிலை மணிவாசக பெருமானுடைய திருவாசகம். அண்டத்து அரும்பரல் மேகன் எப்படி இந்த மேகம் த ப்ராசஸ் எப்படி ஆனது என்பதை திருவண்ட பகுதியில சொல்ற. திருவண்ட பகுதியில மட்டும் மணிவாசக பெருமான் காட்டுகின்ற அந்த அற்புதமான நிலைகள் எல்லாம், இன்றைக்கு மேகம் எப்படி உருவாகுது, மழை எப்படி வருது, அப்புறம் அண்டத்துல என்னென்ன இருக்கு, இப்படி ரொம்ப சயின்டிபிக்கா போய் திருவண்ட பகுதியில பெருமான் ஒரு ஒரு விருந்தே கொடுக்கிறார். அற்புதமான விருந்து அமைக்கிறார். திருவாசக விருந்துன்னு நம்முடைய தேமொழியார் சுவாமிகள்னு மிகப்பெரிய ஒரு அவர் எழுதினார், திருவாசக விருந்து. இன்னைக்கு நம்மளும் 30 நாள் விருந்து, தினைக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு. என்ன சாப்பாடு? திருவாசக சாப்பாடு. ஆனா சாப்பிடறதுக்கு ஆள் தான் கம்மி. அப்படி மேகன் அண்டத்து அரும்பெரல் மேகன் என்பதாக காட்டுகின்ற அந்த நிலையிலே பரமானந்த பழங்கடல் அதுவே கர்மா முகிலின் தோன்றி நம்ம அற்புதமா வைக்கிறாங்க. 30 நாளும் இந்த பகுதியை ஒரு ஒரு வரியா எடுத்து 30 நாள் சொல்ல வேண்டிய பகுதி இந்த பகுதி. ஆனா 3 நிமிடத்துல சொல்லணும். அனுபவித்து 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 பாடுறாரு மணிவாசன். என்ன அனுபவம்? இப்படிப்பட்ட அனுபவம் எங்க கிடைக்கும் இந்த அனுபவம்? பரமானந்த பழங்கடல் எப்பவுமே உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கடல்ல இருந்து ஒரு பகுதி கொஞ்சம் நீர் அப்படி மகந்துகிட்டு மேல அப்படி மழை மேகம் உருவாகுது. இதுதான் நார்மல் ப்ராசஸ் கடல் நீரை. நாங்க 4வது 5வது படிக்கும் போது மழை எப்படி உருவாகிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். கடல் நீரை சூரியனுடைய வெப்பத்தினாலே ஆவியாக மாறி அது மேலே சென்று மேகமாக மாறி அது குளிர்கின்ற பொழுது மழையாக பொழிகிறது. தானங்க மழை பொழிவதற்கு ஒரு ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ் இதுதான் சொல்றாங்க இல்லையா, படிச்சிருக்கீங்களா? ஆனா மணிவாசக பெருமான் சொல்றார், த ஹோல் என்டையர் ஓஷன் பரமானந்த பழங்கடல் அதுவே அப்படின்னு பாருங்க. இந்த அது என்றது இந்த இடத்துல மகா வாக்கியம் மணிவாசக பெருமான். என்ன கீவேர்டு? ஆஹா, அது பழ சுவையன அமுதன. அங்க ஒரு அது எடுத்தோமா? இன்னொரு அது எங்க எடுத்தோம்? இன்னொரு அது இருக்கு, அதுவும் ஒரு கீவேர்டு. சரி, இந்த அது என்ன பாருங்க, பரமானந்த பழங்கடல் அதுவே அப்படின்ற பொழுது அந்த பகுதி, அதாவது அதுல இது விட்டார் அதை விட்டார்னா இல்ல, கடல் முழுவதும் அப்படியே. என்ன கடல் அது? பரமானந்த பழங்கடல். கடல்னா வெறும் கடல் அப்படி இல்ல, அது என்ன அப்படிப்பட்ட கடலாம்? பரம ஆனந்தம். பரம ஆனந்தம், பரம் என்ற சொல்லுக்கு மேலான ஞானம் என்று பொருள். பரம ஆனந்தம், இந்த ஆனந்தத்திற்கு மேலான ஆனந்தம் இல்லை என்கின்ற நிலையிலே விளங்குகின்ற கடல் அது. பரமானந்த பழங்கடல், எப்படிப்பட்ட கடலா? பழமை. பழமை என்ற நிலையிலே சிவத்திற்கு காட்டிய அத்துணையும் இதுல கொண்டு வந்து அடக்கிறார். பழமையானவன் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளாக விளங்கியது. இந்த கடல் எப்ப தோன்றியது நம்ம கணக்கு எடுத்து சொல்றோம். இந்த பூமியில இருக்கக்கூடிய நீர், இந்த கடல் எப்ப தோன்றியதுன்னு ஒரு கணக்கு உண்டு. ஆனால் எங்கள் சிவமாகிய இந்த பரமானந்த பழங்கடல் தோன்றியிருக்கிற அந்த காலம் உண்டா? இது அப்படி காலத்தை கடந்ததாக நிற்கக்கூடியதற்கு ஒரு அடைமொழி போட்டார். பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலின் தோன்றனர். இப்ப மேல போனது என்ன, கடல் முழுவதும் மேல கருமேகமா போச்சு. பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலின் தோன்றி என்ன, எங்க ஏறுதாது? திருவார் பெருந்துறை வரையில் ஏறி. திருவார் பெருந்துறை வரையில் ஏறின. மழை மேகம் அப்படி மலையில அப்படி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், அப்படி ஏறும், அது டச் பண்ணிட்டு அப்படியே சரணுன்னு. ஏன்னா அதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால என்ன ஆகும், அப்படியே மேல ஏற ஆரம்பிக்கும். என்ன அற்புதமா காட்டுற, இப்ப பரமானந்த பழங்கடலை சொல்லிட்டார், அது அப்படியே கருமாமுகில் மேல போச்சு. போகும்போது நடுவுல திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய வரை தோன்றியதாம் மலை, அது மேல ஏறுதான். திருவார் பெருந்துறை வரையில் ஏறி. இது படிக்கும் போது எனக்கு முன்னாடி எப்ப ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சுன்னா அப்பத்துல இருந்து திருப்பெருந்துறையில எங்க மலை இருக்கு அப்படின்னு ஒரு டவுட். திருக்கழுகுன்ற மலையில் ஏறினா உடனே நோ டாபிக், நான் கப்சி பண்ணு. கைலை மலையில ஏறி ரைட்டு, அண்ணாமலையில் ஏறி மலை ரைட்டு, திருப்பெருந்துறை மலையில் ஏறி. எங்கயா திருப்பெருந்துறையில மலை இருக்கு? இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல, வான்மீகி தெரியுமான்னு தெரியல. குன்றாவது இருக்கா? ஒரு காது தூரம். அப்புறம் எப்படிங்க சொன்னாரு திருப்பெருந்துறை வரையில் ஏறின்னு? திருப்பெருந்துறை வரையில் ஏறி எத்தனை முறை பார்த்தாச்சு தெரியுங்களா? வரை திருப்பெருந்துறை ஆகிய மலையில் ஏறிதான் இருக்கே தவிர, ஏன் திருப்பெருந்துறையை மலையாக சொன்னார் அப்படிங்கிற ஒரு, ஏன் மலையா சொன்னார்? நீங்க ஆனா இன்னைக்கு போயிட்டு எடுத்து பாருங்க, திருவாசகத்துக்கு எத்தனையோ பேர் வரும். ஜி வரதராஜ பிள்ளை திருக்குறள் வேல்டு, அவரு எதையாவது சொல்றாங்க பாப்போம். இல்ல இப்ப திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறை என்பது மலை என்பதாக சொன்னதற்கு ஒரு நுணுக்கம் உண்டு. இந்த திருப்பெருந்துறை என்பது என்ன, வேற ஒண்ணும் இல்ல, அது இந்த மலை என்பதற்கான டெபினிஷன் ரொம்ப அற்புதமாக முனிவாசக பெருமான் சொல்லிடுவார். அந்த மலைக்கு நம்முடைய கீர்த்தி திராகவல்ல இறைவனையினுடைய அந்த திருத்தசாங்கம் என்கின்ற நிலையில சொல்லிட்டு வருவார். அப்ப மலை எது அவருக்கு அப்படின்னு ஒரு ஒரு டெபினிஷன் கொடுப்பாருங்க. இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் மலை ஆகவும். மலை என்பதற்கு அருள் மலை என்பதாக சொல்வார். சிவபுராணத்துல ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, இப்படி எடுக்கணுங்க. மலை ஆராத இன்பம் அருளும் மலை, ஆராத இன்பம் அருளும் மலை, அருள் நிதி தர வரும் ஆனந்த மலை. மலை என்பதாக சொன்னால் அது எப்படிப்பட்ட மலை? ஆனந்தமாகிய மலை. மலையில என்னென்னவோ பொருள்லாம் கிடைக்கும், என்னென்னவோ செல்வங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் எங்கள் சிவம் திருப்பெருந்துறையிலே குருபரனாக எழுந்தருளினார்ல, அவர் எழுந்தருளிய இடம் மலை. அவ்வளவுதான். எங்கள் சிவம் தட்சிணாமூர்த்தி பெருமான் அவர்தான் அந்த இடத்திலே மலையாக விளங்குபவர். அது எப்படிப்பட்ட மலை? அருள் நிதி தர வரும் ஆனந்த மலை. எப்படிப்பட்ட மலை அது? ஆராத இன்பம் அருளும் மலை சொல்லாரு. முதல்ல முதல் முதல்ல அவர் வழிபட்ட முதல் முதல்ல பாடிய நூல் சிவபுராணம், முதல் முதல்ல பாடிய பகுதி. அந்த முதலிலே பாடிய பகுதியிலே அவர் பதிவு செய்யறார் என்னன்னு, அருள் மலை. அப்ப அருள் மலைன்னு அவர் விழித்தது அங்கே இருக்கக்கூடிய பெருமான் தனக்கு அருள் செய்த அந்த நிலையை முதலிலேயே காட்டிட்டார் சிவபுராணம். அப்படி எப்படி இந்த மேகம் அப்படி மேலே போய் தொண்ட உழவர் ஆற தந்த அண்டத்து அரும் பெறல் மேகன் வாழ்க, அண்டத்து அரும் பெறல் மேகன் வாழ்க. இப்படி மேகமாக இருக்கக்கூடிய நிலையிலே மேலே இருக்கிறார் பெருமான். அண்டத்து அரும்பெறல் மேகன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மழையை கொண்டு வருகின்றார் மணிவாசகர். முன் இக்கடலை சுருக்கி எழுந்து இப்ப எப்படி இந்த மழையானது இவர்கள் பொழி என்பதாக கேட்கிறார். மழை அங்க எப்படி தொடங்கும், முதல்ல ட்ரிஸ்லிங் கம்பன், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூரல், அப்புறம் டவுன் போரிங், மழை அடித்து கொட்டுகின்ற நிலை. முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன் அருளே என்ன பொழியாய் மழை. இப்படித்தான் இந்த மழையானது பொழிய வேண்டும். அப்படிப்பட்ட மழை என்பது எங்கள் அம்மையை போல காட்சியளிக்கிறது. மேகம் என்பது எங்கள் அப்பன், மழை என்பது அம்மை. அது எப்படி காட்சியளித்ததுன்னு சொன்னா, முன் இக்கடலை சுருக்கி எழுந்து அப்படி மேலே போகின்ற அந்த மேகத்தினுடைய நிறம் கருமேகமாக இருக்கணும், அதுதான் மழை பொழியும். மழை என்பது இந்த மழையானது எப்படி சிறப்பினை உடையது என்பதாக சொன்னால், அந்த நீர் வளம் இல்லை என்பதாக சொன்னால் நாடு வளம் இல்லை. அப்படி இந்த மழை கருமேகத்தை பார்த்த உடனேயே இந்த உழவர்கள் எல்லாம் அப்படியே கைகூப்பி வணங்கி தொழுவார்களாம். எப்படி இருந்ததுன்னா, அந்த காந்தல் மலர் எப்படி இருக்குமோ கையை கூப்பி, அதை போல தொண்டர்களாகிய உழவர்கள் இந்த மேகமாகிய சிவத்தையும் மழையாகிய அம்மையையும் வணங்குகின்ற நிலையை காட்டும். ஏன்னா அன்பாகிய வித்தையை போட்டு சாந்தமாகிய கால்வாயை விட்டு சிவபோக விளைச்சலுக்காக தயாரான நிலையில இருக்கும். என்ன உழவு, இப்படிப்பட்ட உழவுக்கு தயாரா இருக்கும். அதை சொல்லுகின்றார் மணிவாசகர். மழை முன் இக்கடலை சுருக்கினர், முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து, உடையாள் என்ன திகழ்ந்தனர். அம்மையை உடையாள் என்பதாக அழைப்பு. உடையாள் முந்தன் நடியிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். உடையாள் என்பதாக நிற்கின்ற நிலையிலே எல்லாவற்றிற்கும் இந்த உயிர்களுக்கெல்லாம் அவள்தான் உடையாள். அம்மையினுடைய அருள் இல்லைனா இல்லை. ஆக உடையாள் என்கின்ற அந்த அற்புதமான நிலை நம்முடைய மணிவாசக பெருமான் காட்ட, அந்த உடையாளை ஒரு முறையாவது பாடணும். கடைசி பாடல் ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே. அவன் உடையான், அவள் உடையான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் உடைமை உடையவர்கள். ஆன்மாக்களாகிய நாம் அடிமை உடையவர், நாம் அடிமை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அவர்களுக்கு உடைமை. இது என்னோடது, இது என்னோடதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்னோடதா, இதெல்லாம் எல்லாம் அவர்களுடையது. அவர்கள் கொடுத்து நாம அதுல அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். உடையான், உடையாளாக இருக்கக்கூடிய அவர்கள் நமக்கு கொடுத்து இந்த உயிர்களை பக்குவ செய்வதற்காக கொடுத்தது இந்த தனு கரண புன மோகம் அத்துணை. இந்த உடலை கொடுத்தது நீ, இந்த உடலுக்கு உடைமை அடிமை சிவமும் சக்தியுமாகிய நீங்கள், இந்த உயிர் உமக்கு அடிமை. உடல் உடைமையை உடையது, உயிர் அடிமையை உடையது. ஆகவே உடைமை பொருளையும் அவனுக்கு நிறுத்தணும், உயிராகிய அடிமை பொருளுக்கும் அவன் தான் சொன்னோம். ரெண்டு நிலையிலேயும் இறைவனுக்கு செலுத்துகின்ற நிலை. அதை இந்த உடையாள் என்கின்ற அற்புதமான அந்த வாக்கிலே மணிவாசக பெருமான் அமைத்து காட்டுவார். அதை ஆள் உடையாள் என்பதாக இரண்டாவதாக எடுத்துச் சொல்லுவார். முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையாள். எம்மை ஆள் உடையாள், ஆள ஆள் என்பது இங்கே ஆன்மா என்பதை குறிக்கும். முன்னாடி சொன்ன அந்த உடைமை என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணைக்கும் உடையாளாக இருக்கக்கூடிய நிலை. அப்படி உடையாள் என்கின்ற நிலையிலே வெளியிலே பொழிகின்ற அந்த மழை எப்படி நீர் வளத்தை பெருக்குகின்றதோ அதை போல கருணையாகிய மழை பொழியணும். இந்த உயிருக்குள்ளே ஒரு மழை பொழிய வேண்டும். அது எப்படிப்பட்ட மழை? வள்ளல் பெருமான் கருணையாகிய மழையே பொழியாய். அந்த கருணையாகிய மழை பொழிய வேண்டும் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னு வள்ளுவர் பெருமான் வான் சிறப்பிலே சொல்லுகின்றார். கடைசி ஒரு குரல் வள்ளுவர் பெருமான் சொல்லுவார், நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு எனின் யாவர்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீரின்றி அமையாது உலகு, வானின்றி அமையாது ஒழுக்கு. வான் என்பது இங்கே மழையை பற்றி. நீர் இல்லை என்பதாக சொன்னா என்ன ஆகும்? வறண்டு போய் நிலங்கள் எல்லாம் வறண்டு போய் பயன்படாம போயிடும். அந்த மாதிரி இந்த உள்ளமாகிய இந்த உள்ளத்துல நீர் பாய்ச்சலேன்னு சொன்னா இந்த உள்ளமும் வறண்டு போய்கிடும். வறண்டு 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 போனது நீங்க என்னதான் விதை போட்டாலும் முளைக்குமா? முதல்ல எதை ஊற்றணும்? அதனாலதான் அருளாகிய நிலைக்கு அந்த ஒழுக்குன்னு சொன்னார். ஒழுக்க நிலை என்பது, தொடக்க நிலை என்பது அருள் நிலையிலே மிக முக்கியமான ஒன்று. ஒன்றே ஒன்று போதும். என்னென்ன? ஒழுக்கம் என்கின்ற நிலையானது, மனித ஒழுக்க நிலையானது தொடங்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் அற்புதமாக பிரித்து சொல்வார். ஆன்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம் என்பதாக பிரிப்பார். அந்த ஒழுக்கு என்பதாக சொல்லக்கூடிய அந்த நிலையானது நம்முடைய நீத்தல் விண்ணப்பம் என்கின்ற பகுதியிலே மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் காட்டுவார். ஒழுக்கம் என்கின்ற நிலையானது முதலிலே தொடங்க வேண்டும். அதுதான் உள்ளக்குள்ளே கருணையாகிய நீர் பாய்ச்சுவதற்கான முதல் ஸ்டெப். கருணையாகிய அந்த மழை உள்ளே பொழிய வேண்டும் சொன்னா ஒழுக்கத்து நீத்தார் அப்படின்னு சொல்லுவார். நீத்தார் பெருமையில ஒழுக்கத்து நீத்தார். ஒழுக்கத்து நீத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒழுக்கத்தில் நின்று கொண்டே இந்த உலகத்து பொருள்கள் மீது இருக்கக்கூடிய பற்றினை நீக்குதல். ஒழுக்கத்தையே நீக்கிவிடுதல் ஒழுக்கத்து நீத்தார் இல்ல, ரொம்ப டேஞ்சரான குரல். ஒழுக்கத்து நீத்தார், ஒழுக்கத்திலே பரிமேலழகர் அதற்கு உரை எழுதியிருக்கிறாரா? பூர்ணமான உரை. ஒழுக்கத்து நீத்தல் என்பது என்ன? ஒழுக்கத்திலே நின்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுக்களை ஒன்றொன்றாக நீத்தல். கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. என்ன சொன்னார் பாருங்க, மணிவாசக பெருமான் எதை விட்டாலும் விடுவாரா? கைவிட மாட்டார் நம்மள. ஏன்னா கை என்பது ஒழுக்கம்னு பேர். முதல்ல கைதான் தலைமேல் வைத்து கும்பிட்டு, கைதான் தலைமேல் வைத்து அப்படின்னா கை, முதல்ல சொன்ன கை. திருச்சதகம் முதல் பாடல் நீங்க பாக்குற பார்வையை பார்த்தா என்னடா ஏதோ திருவாசகத்துல இருந்து வேற எங்கேயோ போயிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. பிளீஸ் ரிஃப்ரெஷ். திருச்சதகம் முதல் திருப்பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உடையாளும் உடையாளும் ரெண்டு பேரையும் சேர்த்து உடையாய் அப்படின்னாருங்க. எம்மை ஆள் உடையாளும் இதுல இருக்காங்க, ஆள் உடையாளும் இதுல இருக்கிறாரு. என்னை கண்டுகொள்ளேன்னாரு. என்னை கண்டுகொள்ளேன்னு சொன்ன வந்தவரு உன்னை தவிர்க்கணும். என்ன பொய் தவிர்த்தல் என்பது மணிவாசக பெருமானுடைய அற ஒழுக்க நெறியாக நாம் கொள்ளுகிறோம். திருவாசகத்தை படிக்கின்ற முதல் ஸ்டெப் பொய் தவிர்த்தல் என்பதுதான் திருவாசகத்தை தொடுவதற்குரிய தகுதி. திருவாசகத்தை படிக்க படிக்க என்ன ஆகணும், பொய் ஒரு 100 பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 50வது குறையணும். பொய்யை தவிர்த்தல், பொய் என்பது அதுதான் நம்மள இறைவனை மறைத்துக் கொண்டிருக்கிறது. பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சியே என்பார் தாய்மான சுவாமிகள். வேற எதுவுமே அவர் சொல்லல பாருங்க. யாருக்கு காட்சி இல்லையா? பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சி. பொய் தானே அப்படின்னு நினைச்சா பொய் என்பது இருளுக்கு கொண்டு போயிடும். பொய்யாகிய இருள போய் மாட்டோம். ஒரு பொய் என்பதாக ஒன்னு ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா என்ன ஆகும், அது மிகப்பெரிய ஒரு கேட்டிலே நம்மை தள்ளிவிடும். ஒரு பொய் சொன்னதுக்காக பாம்பன் சுவாமிகள் வாழ்நாள் முழுவதும் அதை எண்ணி எண்ணி வருந்திய பகுதி அவர் எழுதுகின்ற அந்த செயல் பாத்தீங்கன்னு சொன்னா பாம்பன் சுவாமி கதர்ற. ஒரு பொய் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி பழனிமலைக்கு என்ன வராம பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பாம்பன் சுவாமிகள் கதறுகின்றார். ஒரு பொய்க்கே அப்படின்னு சொன்னா சத்தியம் உன்னை விட்டு மீறமாட்டேன் அப்படின்னு வச்சார் காலடி. எங்கே பொய் தோன்றுகின்றதோ அங்கே மறைப்பு மறைத்து விடுவார். அதனாலதான் கண்ணு போச்சு. ரொம்ப சுருக்கமா பண்றாரு பாருங்க பெருமாள். காட்சி மறைந்து விடும். பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சியே. அப்படி பொய் தவிர்த்தல் ஒண்ணு, என்னுடைய உள்ளம் நெகிழ விடுவேன் ஆனால் ஒழுக்கத்தை நெகிழ விடும். ரொம்ப அற்புதமா சொல்றார் மணிவாசக பெருமாள். நெகிழ்வது என்னுடைய உள்ளம் தானே தவிர கையாகிய ஒழுக்கத்தை நெகிழ விட மாட்டேன். நோ காம்ப்ரமைஸ் ஆன் த டிசிப்ளின். காம்ப்ரமைஸே கிடையாது. ஓகே அப்புறம் பாத்துக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது. எதுக்கு ஒழுக்கத்து நீத்தா அற்புதமா சொல்றாரு. ஒழுக்கத்திலே நின்று ஒவ்வொரு அந்த அறம் பாவம் என்கின்ற நிலையிலே அப்படி மணிவாசக பெருமான் உள்ளுக்குள்ளே இந்த வறட்சியாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இருக்கக்கூடிய இந்த நிலையிலே கருணையாகிய மழையை பொழிந்த அந்த நிலைதான். இந்த மழையாக அம்மையை காண்பித்து நம்முடைய உள்ளத்திலே பொழிகின்ற மழையாக காட்டுகின்றார். மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி. எப்படி மின்னல் மின்னியதுன்னு காட்டுறார். அங்கேயும் சொல்லுவார் திருவண்ட பகுதியிலே மின்னல் காட்டுவார். மின்னல் என்பது அருள் மொழியாகிய மின்னல். இங்கே அம்மையினுடைய இட்டிடை என்பதாக சொல்லக்கூடிய இடை என்பது நடுவிலே தோன்றுவது. உடலிலே இடை எங்கே இருக்கும் என்பதாக சொன்னால் அறை என்பதாக போகும். நடு என்கின்ற நிலையிலே இடையை சொல்ல இட்டிடை. இடைக்கும் மின்னலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இடையையும் மின்னலையும் சொன்னார் மணிவாசக பெருமான்? அம்மையினுடைய இட்டிடை போல அப்படின்னு சொன்னாரே, என்ன ஏன் இடையை சொன்னார்னா மின்னல் எப்பவுமே இடையிலே தோன்றும். இரண்டு மேகங்களுக்கு இடையிலே தோன்றுவது மின்னல். ஆகையினாலே அம்மையினுடைய இடையை சொன்னார் மணிவாசக பெருமான். சாதாரணா எங்க மின்னல் தோன்றும்? மேகம் ரெண்டு மேகம் இடையில தானே தோன்றும். இடை இட்டிடையில் அம்மையினுடைய கால் சிலம்பினுடைய ஒளி எப்படி இருந்ததுன்னு சொன்னா அந்த மேகம் இடிக்கின்ற பொழுது அம்மையினுடைய கால் சிலம்பினுடைய ஒளி போல இடித்ததாம். திருப்புருவம் என்ன சிலை குலவி, அம்மையினுடைய புருவம் போல அந்த வான வில் தோன்றுகின்ற நிலையானது இந்த புருவம் என்பது வானவில். நம் தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவினா எம் கோமான் அன்பர்க்கு முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை. அப்படி முன் சுரக்கும் இன்னருள். அருள் என்பது சுரத்தல் என்பது சிறப்பான ஒரு நிலை. திருஞான சம்பந்தர் என்கின்ற அந்த திருஞான சம்பந்தரை பற்றி கேட்ட உடனேயே மங்கையர்கரசியார் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையினுடைய முளைப்பால் சுரந்தது. கேட்ட உடனேயே அந்த ஞான சம்பந்தர் கேட்ட உடனேயே சுரந்தது. இங்க அப்பா குழந்தை அழுது பால் குடுன்னு சொல்லி இந்த குழந்தைக்கு பால் குடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் அம்மா போய் கொடுத்தாங்க சுரந்து. நினைத்த உடன் சுரந்த மங்கையர்கரசியாராகிய அவள் சிறந்தவளா, சொன்னவுடன் கொடுத்த அம்மை சிறந்தவளா அப்படின்னு சிவபிரகாசரை அதுல சொல்றாரு. எங்கள் மங்கையர்கரசியார் தான். ஏன்னா நினைச்சோடனே அந்த சுரந்தது அல்லவா? அப்படி நினைத்தவுடன் சுரப்பதுதான் அந்த அருள். அப்படி சிவமாக பாடிய அந்த சிவத்தை எண்ணும் பொழுதெல்லாம் மணிவாசக பெருமான் சுரந்த நூல்தான் திருவாசகம். தானாக தானாக சுரந்து சுரந்து அருள் செய்த அந்த நிலையிலே அம்மை என்று சொல்லக்கூடிய அவள் இந்த அடியார்களுக்கு அருள் புரிய வேண்டும் சொன்னா அவள் தான் முன்னாடி நிற்கிறான். அடியார்களுக்கு அருள் புரிய வேண்டும் சொன்னா அம்மை தான் முன்னாடி இருப்பான். பெரிய புராணத்துல நீங்க ரொம்ப ஆழ்ந்து நாம சிந்தித்தோம் என்பதாக சொன்னால் முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள் தான் ஒவ்வொரு நாயன்மாரனுடைய வரலாற்றிலேயும் அடித்தளமாக அமைந்திருக்கும். கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பான்னு பிடிச்சது எந்த கையினாரு? வளையல் அணிந்த கை போய் பிடிச்சுதான். எந்த கை பிடிச்சது? வளையல் அணிந்த கை. மார்கண்டேயர் பிடிச்சிட்டு வரமாட்டேங்கிறார். எந்த கால் உதைச்சது? வலது காலா உதைச்சது? எந்த கால் உதைச்சது? இடதுகாலுடைய. அடியாருக்கு ஒன்று என்பதாக சொன்னால் முன்னே நிற்பவள் அவள் தாய்னா முன்னாடி அவள் தான் முன்னே இருந்து அந்த உயிரை பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆச்சா ஆச்சா ஆச்சான்னு கேட்கறது மட்டும்தான் அவன் வேலையா இருக்கும். ஏசியில உட்கார்ந்துட்டு பேக் எண்ட். ஆனா பிரண்ட் எண்ட் அவன் தான் ஃபைனல் கார்டு. முதுகெலும்பு. ஒரு ஆர்கனைசேஷனுடைய முதுகெலும்பு யார் தெரியுங்களா? பிரண்ட் லைன் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ், பிரண்ட் லைன் சேல்ஸ் இன்ஜினியர். யார் ஒருத்த முன்னாடி இருந்து நின்று வேலை பார்த்து குடுக்கறானோ அவனாலதான் கம்பெனி நல்லா இருக்கு. பிரண்ட் எண்ட் போச்சுன்னா பேக் எண்ட். அப்படி முன்னே இருந்து நமக்கு அந்த அருளை வாங்கி கொடுக்கின்ற எங்கள் அம்மை. ஆகவே முன்னிற்கும் அவருடைய அருளை முன்சுரந்து சொன்ன இந்த நிலையாக இந்த 16வது திருப்பாடல் அமைத்திருக்கிறார் என்பதாக சொல்லி நாளைய தினம் எங்கும் இல்லாததோர் இன்பம் அந்த இன்பத்தை காட்டுவார் மணிவாசக பெருமான் என்பதாக சொல்லி இன்பம் வருகின்ற தினம் அது. நமக்கு பாருங்க என்ன அற்புதமா மணிவாசக பெருமான் திருவாசகம் என்ற இந்த திருவாசகத்துல எங்கும் இல்லாததோர் இன்பம். இந்த உலகத்துல திருவாசகத்துக்கு ஈடு இணையான நூல் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நூல் திருவாசகம். திருவாசகத்தை தலைமேல் கொண்டு போற்ற வேண்டும். திருவாசகத்தை எப்படி கையில வச்சுக்கிட்டலாம்? திருவாசகத்தை தலைமேலே வைத்து வீதி வீதியாக வந்து நாம் போற்ற வேண்டும். இப்படிப்பட்ட இது மணிவாசக பெருமானுக்கு செலுத்தும் நன்றி கடன். சும்மா சாதாரணமா 30 நாள் பேசுறோம் சொன்னா நமக்கு என்ன தகுதி இருக்கு? மணிவாசக பெருமானுக்கு செலுத்தும் நன்றி கடன் இந்த 30 நாள். இப்படி ஒரு திருவாசகம் ஆகிய நூல் கொடுத்திருக்கிறார்ன்றதுக்கான நன்றி கடன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. உண்டா யாருக்காவது? அது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு லூப் ஹோல் உண்டு, எஸ்கேப் ஆகலாம். சட்டத்துல வள்ளுவ பெருமான் சட்டத்துல தப்பிக்க முடியாத ஒரே சட்டம் செய் நன்றி மறத்தல் என்ற ஒரு சட்டம் வச்சா எங்க போனாலும் செல்லாது. இந்த கோர்ட் எந்த கோர்ட்ல போனாலும் இறைவன்டே போனா கூட ஏதோ கொஞ்சம் பண்ணார் பாவம். நோ, என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை. சூரபன்மன் அழிவுக்கு காரணம் இந்த ஒரு குரல் தான். அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கினார். வந்தது மகன், கொடுத்தது அவர் தானேன்றத மறந்தான் பாருங்க. செய்தன்றி அது மறந்தது மட்டும் இல்ல, நீ என்ன செஞ்சிட்டேன்னு ஒருத்தர் கேட்பான். அது நன்றி கொல்லுதல். அது இன்னும் டேமேஜ் பண்றது. செய்யாம விட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு என்ன, நீ என்னத்தையா பெரியா செஞ்சுட்ட அப்படின்னு ஒன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த செய் நன்றி மறத்தல் என்ற அந்த மறத்தலுக்கு எந்த இடத்திலேயும் பரிகாரம் கிடையாது. ஆகவே மணிவாசக பெருமானுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன், அப்படி செலுத்துகின்ற இந்த நன்றி கடனை அவருடைய திருவடியை தொழுது நாள்தோறும் நாம் செலுத்த வேண்டும். திருவாசகத்தை தொழுவதற்கான ஒரு வாய்ப்பு மணிவாசக பெருமான் இந்த பிறவியிலே கொடுத்தார். திருவாசகத்தின் பொருள் எல்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். திருவாசகத்தை தொழுவதற்கும் திருவாசகத்தை படிப்பதற்கும் கொடுத்த இந்த பிறவிக்கு, மணிவாசக பெருமானுடைய திருவடிக்கு நாம் நன்றி செலுத்தும் தினமாக ஆண்டாக இனி தொடங்க இருக்கின்ற ஆண்டு அமைய வேண்டும். ஆக இந்த ஆண்டிலிருந்து இது மணிவாசக பெருமான் ஆண்டாக இது மாற வேண்டும். மணிவாசக பெருமான் ஆண்டுதான் எங்க பெரிய புராணத்திலேயே இந்த தடவை மணிவாசக பெருமானுக்கென்றே ஆண்டாக மலராக வரப்போகும். ஆக இந்த ஆண்டு மணிவாசக பெருமான் ஆண்டு. ஆக இந்த ஆண்டு மட்டும் இல்ல, எந்த ஆண்டாக இருந்தாலும் அது மணிவாசக பெருமான் ஆண்டுதான். ஆகவே இதே இந்த காலமானது அற்புதமான காலம் என்பதாக சொல்லி மணிவாசக பெருமானுடைய திருவடியை வாழ்த்தி வணங்கி நாளைய தினம் சந்திப்போம் என்பதாக இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நீத்தல் விண்ணப்பம் வந்து 4வது திருப்பாடல் நீத்தல் விண்ணப்பம். அப்புறம் 16வது நம்ம திருப்பாடல் திருவம்பாவை பாடி நாம் நிறைவு செய்வோம்.